அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்த முழங்கம் தமிழோசை. மார்ச் திங்கள் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். தமிழகத்தில் திருப்பூர் உடுமலை பகுதியில் ஜாதி மாறி திருமணம் புரிந்த இளம் பெண்ணும் ஆணும் அரிவாளால் வெட்டப்பட்டிருக்கின்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பற்றிய செய்தி. தமிழகத்தில் வாழும் இலங்கை அகதிகளின் இளைய தலைமுறைக்காவது இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று வருகின்ற கோரிக்கை.
அவங்க இலங்கை தமிழ் எல்லாம் பேசவில்லை, அவங்களுக்கு இலங்கையை பற்றி கூட சரியான ஒரு புரிதல் இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் பெரும்பாலும் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக தங்களை பாவித்து வராங்க, ஆனா அவங்களுக்கு எதிர்காலமே இல்லை என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி.
இலங்கையில் 2 வாரங்களில் 2வது தடவையாகவும் நாடெங்கிலும் மின்சார தடை ஏற்பட்டமைக்கு நாசகார வேலை காரணமாக இருக்கலாம் என்று அமைச்சர் வெளியிடும் சந்தேகம். ஐஎஸ்இன் பிடியிலிருந்து தப்பி வந்த யாசிதி சமூக பெண் ஒருவரின் நேரடி வாக்குமூலம். ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 7ஆம் பாகம்.
தென்னை மரத்து பாளை குளேரண்டு
மற்றும் இன்னும் பல செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்ற சந்தர்ப்பத்தில் தமது நோயாளிகளின் சுகாதார பிரச்சினைகளை மருத்துவர்கள் வெளியிட வேண்டும் என ஜெர்மன் விங்ஸ் விமான விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் மருத்துவர்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். தமது மருத்துவ நிலைமையை விமானிகளை தாமாகவே தெரிவிக்கும்படி விட்டுவிடுவது வேலைக்காகாது என பிரெஞ்சு புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த குறித்த துணை விமானி வேண்டுமென்றே விமானத்தை மலைப்பகுதியில் மோதச் செய்ததாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. விமான விபத்து இடம்பெற்றதற்கு சில மாதங்களுக்கு முன்பே லூபிட்ஸ் பல மருத்துவர்களை அணுகியுள்ளார். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் குறித்த துணை விமானி மருத்துவரால் மனநல மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்ததாக விமான விபத்து குறித்த அறிக்கையொன்று தெரிவிக்கிறது.
ஈராக்கின் மேற்கு அன்பார் மாகாணத்தில் உள்ள 2 குடியிருப்பு பகுதிகளிலிருந்து இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் பின்வாங்கி செல்கின்றனர் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரச படையினரின் அழுத்தமே இதற்கு காரணம் எனவும் அந்த தகவலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் முகமாதி நகரில் முன்னேறிக் கொண்டிருக்கும் நிலையில் IS குழுவினர் அருகிலுள்ள ஹிட் என்ற நகருக்கு அங்குள்ள குடும்பங்களை அனுப்பி வைக்கின்றனர் என தகவல்கள் மேலும் கூறுகின்றன. IS வசமிருந்த ஜோர்தான் எல்லையை அண்மித்துள்ள தொலைதூர நகரான ருட்பாவை படையினர் மீள கைப்பற்றியுள்ளனர் என உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக் தலைநகர் பக்தாத்திற்கும் ஜோர்தானுக்கும் இடையிலான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நெடுஞ்சாலையாக இருக்கும் இப்பகுதியிலிருந்து IS மக்களை வெளியேற்றியுள்ளனர் எனவும் தகவல்களில் கூறப்பட்டுள்ளது.
பிரேசில் முழுவதும் உள்ள நகரங்களில் அதிபர் டில்மா தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் திரண்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டம் அதிபர் டில்மாவிற்கு எதிராக அங்கு இடம்பெறும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் பொருளாதார திறமையற்றவர் என குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சியினர் அவர் பாரிய ஊழல் மோசடியில் தொடர்புடையதாகவும் அவர் பதவி விலக வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். 400 நகரங்களில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கும் ஏற்பாட்டாளர்கள் எதிர்க்கட்சியினரின் கோட்டை என தெரிவிக்கப்படும் சாவோ பாலோவில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் இடம்பெறும் எனவும் தெரிவித்தனர்.
இஸ்லாமிய அரசு ஆயுதக் குழுவினரால் பாலியல் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கின்ற பெண்கள் கர்ப்பம் தற்காமல் இருப்பதற்காக அவர்களுக்கு கருத்தடை மருந்துகள் கொடுக்கப்படுவதாக நியூயார்க் டைம்ஸ் இதழ் நடத்தியுள்ள புலனாய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. அந்த பெண்களை ஆயுததாரிகள் கைமாற்றிக் கொள்வதற்கு வசதியாக இந்த நடைமுறை முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஈராக்கில் IS ஆயுதக் குழுவின் பிடியிலிருந்து தப்பி வந்துள்ள யாசிதி பெண்களில் 35 மேற்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட நேர்காணலில் இந்த விவரம் தெரிய வந்துள்ளது. வாய்வழி மற்றும் ஊசி மூலம் கருத்தடை மருந்துகள் கொடுக்கப்படுவதாக அந்த பெண்கள் கூறுகின்றனர். பெண் ஒருவரை கரிகலப்பு செய்யுமாறு பலவந்தப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பம் குறைந்தது ஒரு தடவையாவது நடந்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸின் புலனாய்வு கூறுகிறது. யாசிதீன பெண்களையும் சிறுமிகளையும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவதையும் அவர்களை திட்டமிட்ட வகையில் அடிமைகள வைத்திருப்பதையும் IS வெளிப்படையாகவே ஏற்றுக்கொண்டுள்ளது.
ஐவரி கோஸ்டில் அபிஜானுக்கு அருகேயுள்ள கடற்கரையில் உள்ள கிராண்ட் பசாம் ஹோட்டலில் துப்பாக்கி தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. மேற்கத்திய நாட்டவர்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யமான அந்த விடுமுறை ஹோட்டலில் இடம்பெற்ற தாக்குதலில் காயப்பட்டும் பலியாகியும் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
பர்மிய ராணுவம் தமது படையிலிருந்த சிறார் போராளிகள் 46 பேரை சேவையிலிருந்து விடுவித்துள்ளது. அங்கு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் சிறார்களை பணியில் இணைத்துக் கொள்ளல் மற்றும் அவர்களை பயன்படுத்தல் ஆகியவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் தமிழகச் செய்திகள். தமிழகத்தில் ஜாதி மாறி திருமணம் புரிந்த இளைஞர்கள் சிலர் அண்மை காலங்களில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. இந்த பின்னணியில் இப்போது திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் ஜாதி மாறி திருமணம் புரிந்த இளம் பெண்ணின் மீதும் ஆணின் மீதும் பொதுமக்கள் முன்னிலையில் நடத்தப்பட்ட அரிவாள் வெட்டு தாக்குதலில் கணவர் பலியாகியிருக்கிறார். படுகாயமடைந்த மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் பற்றி உடுமலையைச் சேர்ந்த செய்தியாளர் கலைமணியை தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெகதீசன்.
உடுமலை பக்கத்துல குமரலிங்கம் ஒரு ஏரியா இருக்குங்க சார். அந்த ஏரியால வந்துங்க சார் சங்கர்னு ஒரு பையன் இருக்கானுங்க. பொள்ளாச்சிலிருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ்ல தேர்ட் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கானுங்க. அந்த பையனுக்கும் பழனியில சேர்ந்த ஒரு பொண்ணு கௌசல்யாங்கிற ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு 19 வயசுங்க, பையனுக்கு 22 வயசுங்க. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட வீட்டு எதிர்ப்பை மீறி இந்த சம்பவம் இது தொடர்பாக வந்து அவங்க இடையில வந்து ஒரு டைம் மிரட்டிட்டு போயிருக்காங்க சார். இது சம்பந்தமா அந்த பொண்ணுமோ அந்த பையனை வந்து போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்டும் பண்ணலீங்க. இந்த நிலைமையில வந்து இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே லீவ் அப்படின்னாலுக்கு உடுமலைப்பேட்டையில் இருக்கிற வந்துங்க பர்ச்சேஸுக்கு வேண்டி வந்திருக்காங்க. வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ரோட் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட் சைடு நின்று இருந்திருக்காங்க ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு. அப்போ ஒரு 3 பேர் வந்த ஒரே பைக்ல 3 பேர் வந்து ரெண்டு பேர்த்தையுமே சரமாரியா அருவாளில் வெட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்கள செக்யூர் பண்ணி ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் அங்கிருந்து கோயம்புத்தூர் சிஎம்சிக்கு ரெண்டு பேர்த்தையும் மேல் சிகிச்சைக்காக கொண்டு போற வகையில் சங்கர் மட்டும் இறந்துட்டே விட்டீங்க. பொண்ணு நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க சார்.
இவர்களுடைய திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு என்ன காரணம்?
இவங்க ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு ஜாதி சேர்ந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து பெண் வீட்டார் வந்து இந்த பையனை கட்டிக்கிறதுல அது உடன்பாடு இல்லைங்க. போலீஸ் விசாரணையில அந்த பொண்ணே வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நாங்கள் வேற ஜாதி அவங்க வேற ஜாதி, இதனால வந்து எங்க பேரண்ட்ஸுக்கு அவங்களை பிடிக்கல, அதனால எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இடையிலையும் கூட வந்து அவங்க எங்க கசின்லாம் வந்து எங்க வீட்லயே வந்து மிரட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணே வந்து போலீஸ்ல சொல்லியிருக்காங்க. உடுமலை போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
அப்படின்னு யார் சொல்றா? காவல்துறையில சொல்றாங்களா?
காவல்துறையில இன்ஸ்பெக்டரே சொல்றாருங்க.
இப்போ வந்து காவல்துறையினர் இது தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க?
எஸ்பி சரோஜ்குமார் தாக்கூர் அவரும் டிஎஸ்பி இங்க உடுமலை டிஎஸ்பி விவேகானந்தன் ரெண்டு பேரும் வந்து ஸ்பாட்ல வந்து எல்லாம் பார்வையிட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து குமரலிங்கத்துக்கு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கும் போயிருக்காங்க. அவங்க மேற்கொண்டு அவங்க வந்து எந்த ஏங்கல்னு சொல்லி அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க சார். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் சிஎம்சியில வந்து இன்ஸ்பெக்டர் கவமணி அவர் கூட வந்து சொல்லும் போது இந்த தகவலை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 3 எங்க பேரண்ட்ஸ் தான் வந்து மேரிட் போனாங்க ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி கூட அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க சார்.
இப்போ எதுவும் பதட்டம் இருக்காங்க?
இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். ஆனா இவங்க ரெண்டு பேர் இதை ரெண்டுமே வந்து நம்ம உடுமலை சிட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளித்தான் குமரலிங்க இருக்குங்க. இந்த சிட்டிக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல் ஒன்றும் இல்லைங்க.
உடுமலையைச் சேர்ந்த செய்தியாளர் கலைமணி. திருமங்கலம் அருகே உள்ள அகதிகள் முகாம் ஒன்றில் வருவாய்த்துறை அதிகாரி ஒருவரின் நடவடிக்கையால் மனமுடைந்த இலங்கை அகதியொருவர் மின் கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகத்தில் இலங்கை அகதிகளின் மோசமான வாழ்க்கை முறை குறித்த கவலைகளை அதிகரித்திருக்கின்றன. இந்த சம்பவம் பற்றி ஆராய்வதற்காக அங்கு சென்றிருந்த உண்மை கண்டறியும் குழுவினர் இலங்கை அகதிகளுக்கு குறிப்பாக அவர்களின் இளைய தலைமுறையினருக்கு இந்திய குடியுரிமையை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்பது உள்ளிட்ட சில பரிந்துரைகளை முன்வைத்திருக்கின்றனர். இந்த குழுவில் இடம்பெற்றிருந்த மக்கள் சிவில் உரிமை கழகத்தைச் சேர்ந்த ஆர் முரளி அவர்களிடம் இது பற்றி கேட்டேன்.
அடுத்த ஜெனரேஷன் வந்தாங்க தலைமுறை, 25 வயது கொண்ட இளைஞர் தலைமுறை நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க படிப்பதற்கு ஓரளவுக்கு இடம் கொடுக்க முடியுதே தவிர பிறகு அவங்க வாழ்க்கையில நல்ல வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தர சிட்டிசன்ஷிப் கிடையாது, அல்லது அதற்கு ஈடான வேற எந்த அடையாள அட்டையும் கிடையாது. அவளுக்கு கொடுக்கப்படுவது அகதிகள் என்ற ஒரு அட்டை தான். அந்த அகதிகள் என்று சொன்னாலே அது அகதிகள் இஸ்இக்வல் டு தீவிரவாதி என்ற அளவிற்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறதுனால எந்தவித நிறுவனத்திலும் அவளுக்கு மிகப்பெரிய உயர்வான வேலைகள் கொடுப்பதில்லை. ரெண்டாவது, பேங்க்ல கூட அவங்க டைரக்டா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது, எந்த லோனும் வாங்க முடியாது. அதனால என்ன ஆகுதுனாக்கா ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பொருளாகவும் வாங்க முடியாது, பெரிய அளவுக்கு சொத்தாகவும் வாங்க முடியாது. வேற எங்கேயுமே இல்லாத ஒரு மிக மோசமான சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க இலங்கை தமிழ் எல்லாம் பேசுறதில்லை, டிபிக்கல் மதுரை தமிழ் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இலங்கையை பற்றி கூட சரியான ஒரு புரிதல் இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் பெரும்பாலும் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக அந்தந்த ஏரியாவில் சேர்ந்தவங்களாக தங்களை பாவித்து வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு எதிர்காலமே இல்லை என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி.
இப்பொழுது உங்களுடைய உண்மை கண்டறியும் குழு சில பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறீர்கள், என்ன வகையான பரிந்துரைகள் அவை?
அகதிகள் தொடர்பான சர்வதேச புரிதல் ஒப்பந்தத்துல இந்தியா இன்னி வரைக்கும் கையொப்பமிடல. 1967 கூட அகதிகள் நிலை குறித்த செயல்முறைன்னு சொல்லுவாங்க புரோட்டோகால், அதுலயும் கையெழுத்திடல. எதிலுமே கையெழுத்திடாதனால இந்திய அரசாங்கத்தை சர்வதேச சூழ்நிலையில யாருமே இது சம்பந்தமாக கேட்க முடியாது. இந்தியாவிற்கு அகதிகள் சட்டம் பொதுவான அகதிகள் சட்டம் எதுவும் இல்லை. ஆகையினால நாங்க இந்திய அரசுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு பொதுவான அகதிகள் மேம்பாட்டுக்கான ஒரு வாழ்வு சட்டத்தை இங்கே கொண்டு வர வேண்டும். இனம் மதம் போன்றவற்றின் அடிப்படையில் பாரபட்சம் காட்டாமல் ஒரே மாதிரியான தேசிய கொள்கை இந்தியாவில் உருவாக வேண்டும் என்பது ஒரு முக்கியமான எங்களுடைய குறிக்கோள். இரண்டாவது, குறிப்பாக இப்ப தமிழகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா 100,000 அகதிகள் இருப்பார்கள். கிட்டத்தட்ட 112-113 கேம்புகள் இருக்கின்றன. 100,000 அகதிகள் இருப்பார்கள். இந்த 100,000 அகதிகளுக்கும் உடனடியாக இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும். அப்போதான் அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றி அதிக அளவிலே கவலைப்படுவதாக காட்டிக் கொள்கின்ற எல்லா பெரிய கட்சிகளும் தங்களுடைய அரசியல் இன்னைக்கு தேர்தலுக்காக வைக்கக்கூடிய அறிக்கையிலே கண்டிப்பாக இலங்கை அகதிகளுடைய மேம்பாடு குறித்து சில சரத்துக்களை இணைத்து அவர்களை பிரகடனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒன்று, இந்த இளைய தலைமுறைக்கு வாழ்க்கை என்ன ஆகப்போகிறது, குறிப்பாக அத்தனை பேருக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கிறோமா அல்லது முயற்சி எடுக்கிறவங்களோட உத்தரவாதமோ, அது மட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கான தாங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இன்க்ளூட் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.
இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது என்கின்ற விவகாரம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் வந்தபோது இந்த அகதிகள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை தான் தாங்கள் சொந்த நாட்டுக்கு என்றாவது திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கை. இப்படியான ஒரு சூழலில் இவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது என்பது எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான அல்லது சாத்தியமான ஒரு தீர்வாக அமையும்?
அதுதான் சாத்தியமா என்பது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, செய்ய முடியும். எப்ப செய்ய முடியும்? இப்ப இந்தியா வந்து முதல்ல சர்வதேச இந்த அகதிகள் சம்பந்தமான சட்டங்கள்ல கையொப்பமிடலாம். இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கள்ளத்தோணியிலோ மிக வேற வழியிலோ கடந்து போய் உயிரை பணம் வைத்து போய் அங்கே வந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சில அகதிகள் இருக்கிறார்கள். அவர்களை பத்தி தகவல் சொல்றாங்க. சில பேர் ஆஸ்திரேலியா போக விரும்புறாங்க. அவங்க இந்தியா விட்டு போகணும்னு விரும்புறதுக்கு காரணமே இங்க எந்த விதமான பிடிப்போ அவளுக்கு எந்த விதமான ரெகக்னேஷனோ அல்லது வசதிகளோ எதிர்காலமோ ஒண்ணுமே இல்லாதனாலதான் போகணும்னு விரும்புவாங்க. அப்படி போகணும்னு விரும்புறவங்களுக்கு அப்படி விரும்புறவங்க போகலாம். நம்ம என்ன சொல்றோம், இங்கதான் எனக்கு இலங்கையும் தெரியாது, நான் இங்கதான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய தலைமுறை ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காவது நம்ம வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். விரும்புபவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய குடிமகனா இருக்கட்டும் அல்லது இரட்டை குடியுரிமை கொடுக்கலாம். அது வந்து எந்த விதத்துல வந்து மிக இயலாத காரியம் இல்லை. சட்ட ரீதியாக மனம் இருந்தால் மாற்ற முடியும். ஒரே நாளிலே மிகப்பெரிய சட்டங்கள் எல்லாம் மாற்றப்படுகின்றன. அதுக்கு தேவை வந்து தமிழகத்திலிருந்து ஒரு வலுவான குரலும் ஒரு பொலிட்டிக்கல் வில், அரசியல் ரீதியான ஒரு ஒரு முனைப்பும் தேவைப்படுகிறது.
மக்கள் சிவில் உரிமை கழகத்தைச் சேர்ந்த ஆர் முரளி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் கடந்த 2 வாரங்களில் 2வது முறையாக நாடெங்கிலும் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அரசுக்கு பெருமளவு நட்டம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாசகார வேலையே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று மின்சக்தி துறை துணை அமைச்சர் அஜித் பெரேரா பிபிசியிடம் கூறியிருக்கிறார். மேலதிக தகவல்களுடன் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கையில் நாடுபூராகவும் மின்சார தடை ஏற்பட்டுள்ளமை ஒரு நாசகார செயல்பாடாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக மின்சக்தி துறை பிரதியமைச்சர் அஜித் பி பெரேரா பிபிசியிடம் தெரிவித்தார். 2 வாரங்களுக்குள் 2வது தடவையாக இன்று ஞாயிற்றுக்கிழமையும் இலங்கை பூராகவும் மின்தடை ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் அவரிடம் கேட்டபோதே அவர் இவ்வாறு கூறினார்.
இது ஒரு நாசகார வேலை என்பதற்கான உறுதியான தகவல்கள் எம்மிடமில்லை. ஆனால் இது ஒரு அசாதாரணமான சம்பவம். ஏனென்றால் வரலாற்றில் இப்படி ஒரே தடவையில் நாடு முழுவதிலும் மின்சாரம் தடைபட்டதில்லை. அதனால்தான் எமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னரும் இதுபோன்ற சம்பவம் நடந்தது. எனினும் தொழில்நுட்ப விசாரணைகளை அடுத்தே எந்த முடிவுக்கும் வர முடியும்
என்று கூறிய அமைச்சர் அஜித் பி பெரேரா, மின்சார விநியோகத்தை வழமை நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக பொறியியலாளர்கள் மற்றும் துறைசார் வல்லுநர்கள் என பலரும் முயற்சித்து வருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார்.
கண்ட்ரோல் ரூமுக்கு.
நான் தற்போது பொறியியலாளர்கள் உட்பட பலருடன் பிரதான மின்சார கட்டுப்பாட்டு அறைக்குள் இருக்கிறேன். மின்சார விநியோகத்தை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளுக்குள் மின்சாரத்தை விநியோகம் செய்ய முடியும் என நான் நம்புகிறேன். தற்போது இருக்கும் பெரிய பிரச்சனை என்னவென்றால், இந்த மின்சார தடையுடன் நுரைச்சோலை மின் நிலையத்திலுள்ள 3 இயந்திரங்களும் செயலிழந்து போயுள்ளன. அதை சரி செய்வதற்கு குறைந்தது 3 நாட்கள் எடுக்கும். எனினும் இதுபோன்ற பிரச்சனைகள் இனிவரும் காலத்தில் நடைபெறாதிருப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க உள்ளோம்
என்றார் பிரதியமைச்சர் அஜித் பி பெரேரா.
இலங்கையில் செல்வாக்கு மிக்க பௌத்த பீடங்களில் ஒன்றான கண்டி அஸ்கிரிய பீடத்தின் மறைந்த மகாநாயக்கர் கலகமஸ்ரீ அத்ததிசி தேரரின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்றது. நாட்டின் முக்கிய தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இது பற்றிய குறிப்பொன்றுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் செல்வாக்குமிக்க பௌத்த மத பீடங்களில் ஒன்றான கண்டி அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் கலகம ஸ்ரீ அத்ததசி தேரரின் மறைவு நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மகாநாயக்கர் கலகம ஸ்ரீ அத்ததிசி தேரரின் இறுதி சடங்கில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறினார்.
பசுவிய சத்தியமட்ட உன்னான்சே ஹமுனா குருநாயகல பிரதேசே பவதி விஹாரஸ்தானேக புண்ணோத்சவேகதி யவஸ்தாவித் உன்னான்.
குருநாகலில் உள்ள ஒரு விகாரையில் நடந்த நிகழ்வொன்றின் போது கடந்த வாரம் கலகம ஸ்ரீ அத்ததசி தேரரை சந்தித்து பேசினேன். நாட்டிலுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் அவர் என்னுடன் பேசினார். அவரது இழப்பானது உலக பௌத்த மக்களுக்கும் எமது நாட்டிலுள்ள அனைத்து இனத்தவர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும்
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இதனிடையே கலகம ஸ்ரீ அத்ததசி தேரர் இலங்கையின் வரலாற்றை நன்கு அறிந்தவர் எனவும் அவரது ஆலோசனைகள் நாட்டுக்கு உதவியதாகவும் அவரின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார்.
அந்த காலத்தில் டி எஸ் சேனநாயக்கவுடனும் நட்பு பணி வந்தவர். அவர் இலங்கையின் வரலாறு பற்றியும் பௌத்த மதம் பற்றியும் நன்கு அறிந்திருந்தவர். அண்மையில் நான் அவரை சந்தித்த போது நாட்டில் செயல்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் பேசினார். துரதிருஷ்டவசமாக இன்று அவர் நம்மிடையே இல்லை
என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. உடல் நலக்குறைவால் கண்டி போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் கலகம ஸ்ரீ அத்ததசி தேரர் 94வது வயதில் கடந்த புதன்கிழமை காலமானார். கண்டி போலீஸ் மைதானத்தில் அவரது இறுதி சடங்கு நடந்த இன்றைய தினத்தை அரசு தேசிய துக்க தினமாக அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
இனி சர்வதேச குறிப்பொன்று. இஸ்லாமிய அரசு என்று அழைக்கப்படுகின்ற தீவிரவாதிகள் தாங்கள் பாலியல் அடிமையாக வைத்திருக்கின்ற பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் கருத்தடை மருந்துகளை கொடுப்பதாக நியூயார்க் டைம்ஸ் இதழின் புலனாய்வில் தெரிய வந்திருப்பது பற்றி செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். அவர்களின் பிடியிலிருந்து தப்பி வந்த யாசீதி இன பெண்ணொருவர் பிபிசியிடம் தனது துயர அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இது பற்றிய குறிப்பொன்றுடன் மீண்டும் சார்ல்ஸ் பீட்டர்.
சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாதுக்கு எதிராக 5 வருடங்களுக்கு முன்னர் அங்கு ஆரம்பமான எழுச்சி உள்ளூர் போராக மாறி இன்று ஒரு உலக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஐஎஸ் என்று அறியப்படும் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் உருவாக்கத்திற்கும் இது வித்திட்டது. இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் நில ஆக்கிரமிப்பு சிரியாவில் மட்டுமல்லாது அண்டை நாடான ஈராக்கிலும் காணப்படுகிறது. ஐஎஸ்இன் வருகையானது சிரியா, ஈராக் ஆகிய நாடுகளில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கவும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களது சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயரவும் வழிவகுத்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பல மில்லியன் கணக்கான மக்களில் ஈராக்கில் உள்ள யாசதி சிறுபான்மை இனத்தவர்களும் அடங்குகின்றனர். இது ஈராக்கில் யாசதி இனத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணின் கதை. ஈராக்கின் மோசுல் நகரை ஐஎஸ் தீவிரவாதிகள் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த போது இவர் அவர்களிடம் சிக்கிக் கொண்டார்.
எனக்கு 15 வயதாக இருக்கும் போது நான் ஐஎஸ்இடம் சிக்கிக் கொண்டேன். அவர்கள் எங்களுடன் போரிட வந்தார்கள். நான் எனது சகோதரிகளுடன் இருந்தேன். 25 வயதுடைய ஒரு இராக்கியரிடம் அப்போது மாட்டிக்கொண்டேன். அவன் அசுரன். அசுரர்களுக்கு மனித தன்மையே கிடையாது. அவன் என்னை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தினான். 1.5 மாதங்களுக்கு பிறகு சிரியாவுக்கு சென்ற அவன் தாக்குதலில் கொல்லப்பட்டான்.
மோசுல் நகர் முழுவதும் ஐஎஸ்இன் முழு கட்டுப்பாட்டில் இருந்ததனால் இந்த பெண்ணுக்கு அங்கிருந்து தப்பிச் செல்ல முடியாமல் போனது. இவர் மீண்டும் ஐஎஸ் குழுவினரால் கைது செய்யப்பட்டு அந்த குழுவின் முக்கிய உறுப்பினரிடம் கையளிக்கப்பட்டார்.
அவனும் என்னை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தினான். நான் அங்கிருந்து தப்பிச் செல்ல முடியாதவாறு தடைகள் இருந்தன. சில மாதங்களுக்கு பின்னர் நான் கர்ப்பமாக இருப்பதை உணர்ந்து கொண்டேன். குழந்தையை கலைப்பதற்காக மருந்துகளை பயன்படுத்தினேன். பாரங்களையும் தூக்கினேன். ஆனால் அவை பலனளிக்கவில்லை.
7 மாதங்களுக்கு முன் இவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். தற்போது ஐஎஸ்இடமிருந்து தப்பித்துள்ள அவர் ஐஎஸ்இன் பிடிக்குள் சிக்கியுள்ள தனது குடும்பத்தை சந்திக்கும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த தொடர் 8வது பாகம். தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம், சீவகன்.
தென்னை மரத்தில் பாளைக்குள்ளே ரெண்டு பேரை இருந்து முழிக்குது பார். தென்னை மரத்தில் பாளைக்குள்ளே ரெண்டு பேரை இருந்து முழிக்குது பார். தென்னலடிக்குது என்னை மயக்குது தேன்மொழிய முத்துவீராயே.
ஈழத்து பாடல்கள் என்ற தலைப்பில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் பிரபலமாக ஒலித்த இலங்கையின் மெல்லிசை பாடல்களில் இதுவும் ஒன்று. இலங்கையின் மெல்லிசை என்பது அந்த நாட்டின் நாட்டார் பாடல்களில் இருந்தே முதலில் உருவானது என்பதற்கு இது ஒரு உதாரணம். 60 மற்றும் 70களில் தோன்றிய இப்படியான பாடல்கள் நாட்டார் பாடல் என்ற நிலை மாறி நாட்டின் பாடல்களாக, நாட்டை பற்றிய பாடல்களாக முதலில் உருவெடுத்ததாக கூறுகின்றார் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகலிங்கம். இவரும் பல மெல்லிசை பாடல்களை எழுதியிருக்கின்றார்.
பட்சியிருந்து முழிக்கது பார் பாக்கு
நாட்டாரிசை போய் இந்த நாட்டின் இசை அடிக்கடி நான் சொல்றது இந்த எங்கட பாட்டு எங்கட பாடு எங்கட பாட்டு இந்த ரெண்டு ஆரம்பத்தில் அவர்கள் இந்த கவிதை நூல்களுக்குள்ளால பாடல்களை தேடி கந்தவனம் செல்வராஜன் அப்படி இந்த கவிஞர்கள் இந்த புத்தகங்களுக்குள்ள அழுது பிறகு அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளே நாங்கள் வரோம். எங்களோட சொந்த பாட்டை எங்களுடைய சொந்த கதைகளை பாடுவது என்பதாக வந்து அது பிறகு நினைக்கிறேன் அதன் இசையமைப்புக்குள்ளேயும் அதனுடைய தனித்துவங்களை அது காதலாக இருந்தது, தேசம் பற்றியதாக இருந்தது. பொதுவான ஒரு அநேகமாக எனக்கு ஞாபகம் 70களில் இலங்கை வானொலியில் எழுதப்பட்ட பல பாடல் எங்கட பாடல்கள்லாம் ஒரு பொன்னுலகம், அதில் சில பிரபலமான பாட்டுகள் இப்போ பெர்ராசிங்கம் குலசீலநாதன் பாண்டூர் பாடுற சந்தனம் அடைந்து என்னுடைய ஒரு எழுத்து அந்த அந்த பதிலெல்லாம் அந்த கடைசி
சந்தனமேடயம் இதயத்திலே உன் சதங்கையின் நாதம் தான் கேட்குதடி மந்திரம் இல்லாத மயக்கமடி வண்ணமாமையில் நீயம் தேவியடி.
அதில் அந்த கடைசியில் ஒரு பொன்னுலகின் புதிய கீதங்களே
பூமியின் சௌந்தர்ய கோலங்களே மின்னி வரும் நாளை மேன்மைகளே மானிடத்தின் வெற்றி நாதங்களே.
புதிய உலகம் புதிய மாற்றம் என்ற சிந்தனைகளோடு அந்த அந்த பாடல்கள் வந்தது. அதில் நிறைய கவிஞர்கள் சம்பந்தப்பட்டார்கள். ஜெயபாலன் இப்போ மிக பிரபலமாக சினிமாவில் அறியப்படுற ஜெயபாலன் நான் கண்டது கூட அது ஸ்டுடியோவிலே ஒரு ஒரு வன்னியில் இருந்து வந்த ஒரு கவிஞராக இப்படி மாவே நித்யானந்தன் அப்படி கன பேர் வந்தார்கள். பாடகர்கள் புதுசாக வந்தார்கள் பத்மலிங்கம் அப்படி கன பேர் இல்லம்.
அதேவேளை இந்த இலங்கையின் மெல்லிசையில் இலங்கையின் நாட்டாரிசை மாத்திரமன்றி பிற தேசத்து இசைகளும் உள்வாங்கப்பட தொடங்கியதாகவும் அவர் கூறுகின்றார். இதில் மேலைத்தேய இசை வடிவங்கள் உள்வாங்கப்பட்டதை இந்த தொடரின் பின்னர் பார்க்கலாம். ஆனால் ஆசியாவில் இந்தியாவிலிருந்து மாத்திரமன்றி அருகில் பாகிஸ்தானிலிருந்தும் இசை உள்வாங்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இங்கு விளக்குகின்றார் சண்முகலிங்கம்.
சுஹைல் ராண்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு இசையமைப்பாளர், அவனுடைய ஒரு ஒலி நாடா. இப்போ அதில் ஒரு ஒரு எபிசோட் இருந்து அல்விடாண்ட் அல்விடாண்ட ஒரு ஒரு ஃபேவல் மியூசிக் சயனாராண்டு ஹிந்தியில் சொல்கிறார். ஒரு நாள் அண்ணன் பெறா சொன்னால் இது கேட்டு எனக்கு இந்த மியூசிக்குக்கு எனக்கு லிரிக்ஸ் எழுதிதான். இப்போ நான் ஒரு நாள் முழுக்க இருந்து கேள்கள் கேட்டு மனசுக்குள்ளே ஒரு சொல்லும் எழுத முடியும். ஒரு கொழும்பிலேயே போய் இருந்த காலம் ஒரு நாள் ஒரு 20 11 இங்கே ஒரு எக்ஸிபிஷன் பார்த்து ஒரு மலைக்குள்ளே ஆப்பிட்டு நானும் ஒரு குருவியும் தான் நின்றது. அப்போ அண்டு முழுக்க என் மனசுக்குள்ளே விழுந்த அந்த இசை இந்த பஸ் டிக்கெட்டில் நான் அந்த பல்லவியை எழுதி அடுத்த நாள் அதை போய் அண்ணன் அவட்ட குரலில் தான் வந்தது. இன்று வரைக்கும் அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய பெருமதி இருக்கு.
குளிரும் நிலவினிலே இரு பறவை குளிரும் நிலவினிலே இரு பறவை வளரும் முறவினிலே ஒரு பிரிவு நிலவும் சுடுவதுமே நினை இருளா
பாகிஸ்தானில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போன பொழுது இந்த பாடலில் நான் அந்த சோயல் ராணா வச்சுருந்தேன். அவங்களுக்கு ஒரு அடையாளம் தருமில்லை. இது நான் பாடகை அவ்வளோ பேரும் பிறச்சு போய் அவனுக்கு தமிழ் தெரியாது. நான் பாடின வேர்ட்ஸ் தமிழ். ஆனால் சோயல் ராணா இந்த அந்த மூடுக்குள்ளால் நான் பாடகுள்ளே எனக்கு கண்ணீர் வந்தோ தெரியாது. அந்த அந்த இருந்த அந்த பேராசிரியர் மேலே அந்த கான்ஃபரன்ஸில் வந்து அவ்வளோ பேரையும் அது இழுத்துது. அப்போ இதுதான் நான் நினைக்கிறேன் அந்த இசைன்ட்டு சொல்லுவோம், இசைக்கு மொழி இல்லை இசைக்கு. அப்போ இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த பரிசோதனைக்குள்ளால் தான் எங்களுக்கு வாய்ச்சுது. அப்போ அதை நான் நினைக்கிறேன் ஒரு மிக செழுமையான ஒரு அனுபவம். அப்போ அதே நேரத்தில் இப்போ என்னை பொறுத்தவரையில் இந்த எங்களோட இசை மரபில் உள்ள அத்தனை விஷயங்களையும், அது நாட்டு அரிசியாக இருக்கட்டும், கர்நாடக இசையாக இருக்கட்டும், சில உள்ள ஹிந்துஸ்தானி மியூசிக் கூட, அது கூட இந்தியன் மியூசிக்ன்ற அந்த ஒரு அளவுக்குள்ளே உள்ள விஷயம், வெஸ்டர்ன் மியூசிக், மேலத்திய இசை கூட இன்றைக்கு நாங்கள் இப்படி தவிர்க்க இல்லாத அளவுக்கு எங்களுடைய நிறைய செல்வாங்க.
தை தை என்றெழின் நடன தை மகளும் வந்தாள், தங்கரதம் தேரிலேறி தமிழ் மகளும் வந்தாள். தை தை என்றெழின் நடன தை மகளும் வந்தாள்.
இலங்கையின் மெல்லிசைவானில் முல்லை சகோதரிகள் என்ற பெயரில் 70களில் ஒலித்த சகோதரிகளில் ஒருவரான புவனாரத்ன சிங்கம் இவர். முல்லைத்தீவில் இப்பொழுது வாழ்கின்ற இவர் நாட்டார் பாடல்களுக்கு அப்பால் கர்நாடக சங்கீதத்தின் செல்வாக்கும் ஈழத்து பாடல்களில் வெகுவாக இருந்ததாக கூறுகின்றார்.
நாங்கள் கர்நாடக சங்கீதம்தான் படித்து கொண்டிருந்து கர்நாடக சங்கீதம்தான் செய்து கொண்டு வந்தது. வரையக்குள்ளே அந்த லைட் சாங்ஸ் என்று சொல்லி சூலமங்களுடைய பக்தி பாடல்கள் அப்படியான பாடல்களை, சுசீலாவுடைய பாடல்களை பாட மேடை கச்சேரிகளில் எழுதி தருவார்கள். அப்போ ரேடியோ நிலையத்துக்கு போயக்குள்ளேயும் நாங்கள் கர்நாடக சங்கீதத்துக்கு தான் இன்டர்வியூக்கு போன். நாங்கள் போய் எடுபட்டு கர்நாடக சங்கீதம் இருக்கக்குள்ளே மெல்லிசையும் பாட சொல்லி, அப்போது இந்த சூலமங்கலத்தின் பாடல்கள் மற்றது கானரியும் காரம் செய்யும் கருவண்டி அப்படியான மில்லிய லைட்டான பாடல்களை பாடணும் பாடினோடனே அந்த குரல் வந்துங்களுக்கு சூலமங்கல சகோதரிகள் என்ற குரல் மாதிரி அமைஞ்சபடியால் அவர்கள் அப்படியே இந்த சகோதரிகள் ரெண்டுன்னு சொல்லி எங்களுக்கு அந்த மெல்லிசையே ப்ரோக்ராமாக தந்தார்கள். அப்போது தொடர்ந்து நாங்கள் அதை செய்து கொண்டு வரோம். மற்றது கர்நாடக சங்கீதத்தில் பா மாலை அப்படியான சில சின்ன ப்ரோக்ராம்களை எங்களை கூப்பிட்டு தந்தார்.
எண்ணங்களாலே இறைவந்தாலே பொன் வண்ணத்தாலே மறைந்து விட்டாலே வண்ண வண்ண தோட்டங்கள் தன்னாலே என்னாலும் நிலையாகும் எழில் கொஞ்சம் மலையகமே.
இலங்கையின் மெல்லிசைவானில் முக்கிய நட்சத்திரங்களில் ஒருவர் இந்த பாடலை பாடுகின்ற முத்தழகு. இந்த இலங்கை மெல்லிசை வளர்வதற்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் வழங்கிய பங்களிப்பும் மிகவும் அளப்பரியது. ஈழத்து பாடல்கள் என்ற பெயரில் அவற்றுக்காக ஒரு நிகழ்ச்சியை அர்ப்பணித்து இலங்கை மெல்லிசை பாடல்களை அது ஒலிபரப்பியது. அது பற்றி விவரிக்கின்றார் முத்தழகு.
அந்த காலகட்டங்களில் மெல்லிசைன்ற ஒரு சொல்ல பிரயோகிக்காமல் ஆரம்ப காலகட்டத்தில் HMP முஹிதீன் அவர்கள் தான் இந்த திட்டத்தை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு அப்போ கொண்டு வந்தார். அப்போ 1971 தான் இது கொண்டு வரப்பட்டது.
ஆறவர்
அவரை தான் ஒரு முற்போக்கு எழுத்தாளர். அந்த முற்போக்கு எழுத்தாளருடைய எண்ணங்கள் அந்த காலகட்டத்தில்தான் அவர் ஒரு போர்ட் ஆஃப் டிரெக்டராகவும் இருந்தார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில். எனவே அவருடைய பரிந்துரையின் பேரில் மெல்லிசைங்கிற இப்போ நம்ம சொல்லப்படுகிற ஈழத்து பாடல் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அவர் கொண்டு வந்தார்.
உண்மையில் இலங்கையின் மெல்லிசை பாடல்கள் வளர பெரும் பங்காற்றிய இலங்கை வானொலி இலங்கையின் உள்நாட்டு அரசியலில் ஏற்பட்ட சில மாற்றங்களை அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கான ஈழத்து பாடல்கள் என்ற பெயரை நீக்கிவிட்டது. அது தவறு என்கின்றார் முத்தழகு.
அது மிகவும் மன வருத்தத்துக்குரிய விஷயம். நம்மளை பற்றி அடையாளம் காணப்படுற முழு உலகத்துக்கு அடையாளம் காணப்படுத்தப்படக்கூடிய ஒரே சொல் ஈழத்து பாடல்கள். தமிழகத்திலையும் மெல்லிசை பாடல்கள் இருக்கு, உலகம் பூராவும் மெல்லிசை பாடல் இருக்கலாம். அந்த பேர் சூட்டப்பட்ட காலகட்டங்களில் HMP முஹிதீன் காலத்தில் சூட்டப்பட்டது ஈழத்து பாடல்கள். ஆனால் அந்த ஈழத்து பாடல் அந்த வடிவமைக்கப்பட்ட சொல் இல்லாமல் போனது மிக கவலைக்குரிய விஷயம். இப்போ நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் பேச வரல, எனக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டது, நான் ஒரு கலைஞன். ஆனால் அரசியல் ரீதியாக ஈழ மக்கள் ஜனநாயக விடுதலை முன்னணி, ஈழ மக்கள் புரட்சிகர முன்னணியெல்லாம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவங்க தேர்தல் களத்தில் குதிக்கிறாங்க. அதுக்கு இந்த அரசாங்கமோ எந்த அரசாங்கமோ இடம் கொடுத்துருக்கு. ஏன் இழத்து பாடல்கள்ங்கிற இதுக்கு இடம் கொடுக்காம தவிர்த்தாங்கிறது எனக்கு தெரியலை. என்னன்னு அது ரொம்ப அது அந்த காலகட்டம் ஈழம்னோடனே அவங்க நினச்சாங்க நம்ம என்னமோ நாட்டை பிரிச்சிருவோம் அதுங்கிற மாதிரி ரீதியில் தான் அதை அந்த காலகட்டத்தில் இருந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ யாரோ அதை மாற்றி மெல்லிசு பாடல்கள் வடிவமைத்து கொடுத்துருக்காங்களே தெரியும். இழத்து பாடல்கள்னால கூட தான் ஈழம்ங்கிறது நம்ம நாட்டை முழு நாட்டையும் குடிக்கிறது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.